ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு: சூத்திரம் 4, அதிகரணம் 1 மற்றும் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்து நூல் சமைத்தவர்கள் பாதஞ்சாலர் என்று சமைத்தவர்கள், அரு அவிகாரி ஆன்மா ஆகாயம் போல எண்ணின் உருவினை கட்டி ஆட்டி ஓட்டி மீட்டு உலாவ பண்ணி மருவி நிற்பித்து இருத்தி கிடத்தி மண் புரட்டி மற்றும் பெருவிகாரங்கள் எல்லாம் தருவது என் பேசிதாயே. ஆன்மா வந்து ஒரு அருவப்பொருள் அப்படி சொல்றாங்க. ஆன்மா ஒரு அருவப்பொருள், அது அவிகாரி. அவிகாரின்னு என்ன? ஆகாயம் மாதிரி மாறாம எப்பவுமே இருக்கும், எந்த மாற்றமும் ஆன்மாட்டை ஈடுபடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்து அருணேஸ்வராச்சார சுவாமிகள் கொடுக்கக்கூடிய பதில், அபிகாரி அப்படின்னா விகாரி அப்படின்னா விகாரப்படுவது. இப்ப நம்ம எல்லாம் விகாரி, பல பல வகையில விகாரப்படுறோம். அபிகாரின்னா விகாரமே படாம எப்பவும் போல ஆகாய பார்க்க மாதிரி எப்பவும் மாறாம இருக்கும் அப்படி நம்ம இல்லை. அப்படி ஆன்மா அபிகாரி என்றால், இந்த உடல் வந்து போக்குவரவு புரிந்து இருத்தி கிடத்தி இன்னும் பல்வேறு தத்துவங்களை எல்லாம் சேர்த்து ஐந்தவத்தை பட்டு பல்வேறு விகாரப்படுகிறதே, இப்படி விகாரப்பட்டது யாரு அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆன்மாவை போக இன்னொரு இது இருக்கா இன்னொன்னு, அதுதான் அப்படி விகாரப்படுதா என்று சொல்லி அவருடைய கருத்தை தவறு நிறுகிறார். அடுத்து வைசேடிகருடைய மதம், அவர்கள் என்ன சொல்றாங்க? ஆன்மா ஒரு அறிவில்லாத சடம். அதுக்கு அறிவு கிடையாது, அது அறிவுடைய பொருள் அல்ல. அது இந்த மனம் புத்தி முதலிய அந்த கரடங்கள் கருவிகளோட கூடும் போது அதுக்கு அறிவு வந்துடும். எப்படி அறிவில்லாத பொருள் மனம் புத்தி ஆங்காரங்களும் சேரும் போது அறிவு தரும். அசித்தெனின் உணராது ஆன்மா. ஆன்மா அறிவற்ற பொருள்னா அது உணர வேண்டிய அவசியமே இல்லை. அதில் சிவாச்சாரிய சுவாமிகளுடைய விளக்கம், அசித்து சித்தாகும் எண்ணின் அசித்து சித்து ஆகாதாகும். ஒரு அறிவற்ற பொருள் அறிவுடைய பொருள் ஆக முடியுமா? ஆகாது. இந்த டேபிள் பேசுமா? நடக்குமா? நடக்காது. ஏன்னா அது அறிவற்ற பொருள், அசித்து சித்தாகாது. சித்து அசித்தாவது இல்லை, சித்து பொருளும் அசித்து பொருளா ஆக முடியாது. இது இது யாராலையும் செய்ய முடியாது, மாற்றுறது வாய்ப்பே இல்லை, அது இயல்பு. அசித்து ஒரு புறமாய் ஒன்றில் சித்து ஒரு புறமாய் இல்லாத, ஒரு பக்கம் அசித்தாகும் ஒரு பக்கம் சித்தாகவும் ஆன்மா இருக்க முடியாது. அசித்துரா சித்தே எண்ணின் அசித்தடைந்து அறிவது என்றாம். அசித்தையே அது அடையாது ஆன்மா அப்படின்னு சொன்ன அப்படின்னா, அப்போ வந்து இந்த கருவிகரணங்களை எல்லாம் சேர்ந்து அறிவை பெறுவது யார்? யாருன்னு கேள்விக்கு பதில் இல்லை. அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா அவருடைய கொள்கை அங்கே தோல்வியடைந்து விடுகிறது. இப்போ ஆன்மா வந்து அறிவில்லாத சடமன்றும் மனம் முதலிய கருவிகளோடு கூடியதால் அது சித்து போன்று வருகிறது என்ற அந்த கருத்தை நாம் இங்கே மறுத்தோம். சடப்பொருள் சித்தாகாது, சித்துப்பொருள் சடமாகாது. அடுத்து பாஞ்சராத்திரிகள். பாஞ்சராத்திரிகள்னா வைஷ்ணவர்கள், வைணவர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வைணவர் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தினர். அவருடைய கொள்கை, ஆன்மா என்றால் அது ஒரு அணுப்பொருள், இந்த உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பரமாணு போன்ற ஒரு அணுப்பொருள். உயிரினை அணுவது எண்ணின் உடல் பல துவாரம் ஓடும், பயிலுற கட்டுணாது பாரமும் தரித்து செல்லாது, அயர்வுறும் அசித்தாய் பூத அணுக்களின் ஒன்றாகும், இயல்புறும் அவயவத்தால் அணு உரு இறக்குமன்றே. உயிர் அணு அணு என்று சொல்லிட்டோம் அப்படின்னாலே அங்கே முடிஞ்சு போச்சு. அணு வந்து அவயவ பகுப்புடையது, அவய பகுப்புனா பகுதி பகுதியாக பிரிக்க பிரித்து செல்லக்கூடியது. அப்படி வந்துட்டு அப்படின்னாலே ஒரு பொருள் பகுதி பகுதி அவயவ பகுப்பு உடையது அப்படின்னாலே அது தோன்றி நின்று அழிந்துவிடும். எனவே அது தவறு. மேலும் இந்த உடல்ல 9 துவாரம் இருக்கு, உடல் பல துவாரம் ஓடும். அணு அப்படின்னா அது ஒரு துவாரத்தோலேயே அதுவும் ஓடிப்போயிடும், அதனால அது பொருத்தமற்றது. கட்டுராது பாரமும் தரித்து செல்லாது. ஒரு சின்ன அணு அப்படின்னா அது எப்படி பாரத்தை தூக்கி செல்லும்? மேலும் இந்த கண்மேந்திரியங்களுடைய தொழிலெலாம் அதை எப்படி செய்யும்? வசன கமன தான விசர்க்க ஆனந்தம்லாம் அதனால செய்ய முடியாது. பூதங்க அது அணுக்கள், அது வந்து அசித்தாக போகும். அசித்தாய் பூத அணுக்களின் ஒன்றதாகும், அது அணுவாக முடியாது என்று மறுக்கின்றார். அவங்களே அதுக்கு அடுத்த சொல்றாங்க, இல்ல அது இருதயத்தில் இருக்கும் அந்த உயிர், மனிதனுடைய இப்ப எல்லாமே ஹார்ட்லான பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வந்தா உயிர் பிரிஞ்சிருது. அப்போ பார்க்க கேட்கும்போது நம்புற மாதிரி தானே இருக்கு, இதயம் போயிடுச்சு அப்படின்னா உயிர் வாழ முடியாது. அப்ப அதுதான் உயிர், இந்த உடலை விட்டு உயிர் ஒருத்தர் பிணமாவதுக்கு ஒரு காரணத்தை வச்சு நம்ம அதுதான் உயிர்னு சொல்லிட முடியாது. உடம்புல ரத்தம் எல்லாம் ரத்தம் கூட இல்லாட்டி உடம்பு விட்டு உயிர் பிரிஞ்சிடும். அப்போ அது வந்து ரத்தம் உயிர்னு சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியாது. அது போலதான் உடலினில் ஏகதேசி உயிரெண்ணின் உருவாய் மாயும் படர்வுறும் அறிவின்றி எங்கும் சுடரொளி பண்பது எண்ணின் சுடர்துடின் சுழுவது எங்கும் தொட்டிடம் அறிவுண்டாகும் அடர்புலனிடத்தும் ஒக்க அறிவு எழ வேண்டும் என்றே. இந்த உடல்ல வந்து ஒரு ஏகதேசியா உயிர் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த உயிருக்கு உருவம் வந்ததாக ஆகிவிடும். இதய ஸ்தானத்துல உயிர் இருக்கு அப்படின்னா அந்த உயிருக்கு உருவம் ஒன்று ஒண்ணு வந்தாக வந்த மாதிரி இங்க சொன்ன கருத்து அதுல போய் முடியும். அது ஏற்புடையதல்ல, தவறு. படர் ஒரு அறிவின்றி எங்கும் சுடரொளி பண்பது எண்ணின் அந்த அந்த இறுதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய அறிவு வந்து உடம்பு முழுவதும் வியாபித்திருக்கும் அப்படி நீங்க சொன்னீங்களே. ஆனால் அது எப்படி என்றால், இப்ப சுடத்தொடின் சுடுவது எங்கும் தொட்டிடம் அறிவுண்டாகும். இப்ப இருதயத்தை தான் இருக்கு அப்படின்னா இருதயத்தை தொட்டா மட்டும்தான் அந்த உயிருக்கு வந்து உணர முடியும். இப்ப கையிலயோ வலது விரல் பெருநுனியிலயோ தலையிலயோ வேற எங்கேயோ தொட்டாலும் நம்ம அந்த உயிர் திரும்புது. எங்க எங்க நமக்கு எங்கேயோ இடத்துல முசு கடிச்சாலும் இந்த உடம்புல எங்கோ ஒரு இடத்துல யார் ஸ்பரிசித்தாலும் எப்படி ஸ்பரிசம் ஏற்பட்டாலும் இந்த உயிரால உணர முடியும். அப்ப அது இதயத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த கருத்து தவறானது என்று கூறுகிறான். அடுத்து சமணர்கள். சமணர்கள் வந்து ரொம்ப வேடிக்கையானது. உருவினில் நிறைந்து நின்று அங்கு உணர்ந்திடும் உயிரது எண்ணின் மறுவிடாது உறக்கம் வாயில் அறிவு ஒக்க வழங்க வேண்டும். உடம்புதான் உயிர், இந்த உயிருங்கிறது உடம்புதான் அப்படிங்கிற அவங்க கொள்கை. இப்போ உயிருங்கிறது உடம்பு அப்படின்னா அவன் உறங்கவே கூடாது, உறங்கவே கூடாது, உயிர் உறங்கக்கூடாது. அறிவு ஒக்க வழங்க வேண்டும், அப்பப்ப விட்டு விட்டு அறியக்கூடாது. நனவு நிலையில் இருக்கும்போதே உயிர் பல கருவிகளை விட்டுருது. நம்ம சில நேரம் யாராவது பேசுவாங்க அவங்க நம்ம காதிலே விழாது, அவங்க தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம அவங்கள பார்த்து அவங்க இவங்க தான்னு நம்ம முடிவு பண்ண மாட்டோம், மறந்துருப்போம். திடீர்னு அப்புறம் அவங்கள பார்த்துக்கப்போ தான் ஞாபகம் வரும், கண்ணால் தான் பார்த்துட்டு இருப்போம் நேருக்கு நேர். அப்போ உடல் தான் உயிர் அப்படின்னா இதெல்லாம் நிகழக்கூடாது. இந்த அனைத்து தத்துவங்களும் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது இந்த உயிர் தன்னிலையும் மறக்கக்கூடாது. அடுத்தது பெருகிடும் சுருங்கும் போதம் பேருடல் சிற்றுடல் கண். இப்போ நல்ல உடல் பருமனாக இருந்தால் அவருக்கு வந்து அறிவு நிறைய இருக்குன்னு அர்த்தமாயிடும். ரொம்ப ஒல்லியா ரொம்ப இதாக இருந்தார் அப்படின்னா அவருக்கு அறிவே இல்லைன்னு ஆகிடும். உடம்பை வச்சு தான் அறிவு அப்படின்னா என்னத்துக்காரு, உடம்பு இருந்தா போதும், பெரிய தொப்ப இருந்தா அறிவு இருக்குன்னு அர்த்தம். அது தவறு. வரும் உடல் குறைக்க ஒக்க குறைந்தது பின் மாயும் என்றே. அதே மாதிரி ஒரு உடம்பு கை போயிருச்சு கால் போயிருச்சுன்னா அப்ப அந்த உயிர் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா போயிருமா அந்த உயிர். ஒண்ணு நம்மளை விட்டு கை கால் இல்லாதவங்களும் உயிர் வாழ்றத நம்ம பாக்குறோம். அதனால அந்த கருத்தும் தவறானது என்று நிறுவுகிறார். அடுத்த பட்டாச்சாரியாருடைய மதம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உயிர் வந்து வியாபகமாக எல்லா இடத்துலையும் இருக்கும். உயிர் என்றால் அது ஒரு வியாபகமான பொருள், நம்மளும் அதில் உடன்படுவோம். உயிருக்கு வந்து வியாபகத்தன்மை உண்டு, ஆனால் நமக்கு இறைவன் எடுத்து அடங்கிய வியாபியமாக தான் நம்ம இருப்போம். எல்லா இடத்துலையும் வியாபகமாக இருக்க முடியாது. எங்கும் தாழ் வியாபியாய் நின்று உணரும் இவ்வான்மா எண்ணின் தங்கிடும் அவத்தை போக்குவரவுகள் சாற்றல் வேண்டும் பங்கமார் புலனொன்றொன்றா பார்த்திடல் பகரல் வேண்டும் இங்கு எல்லாம் ஒளிந்தால் நிற்பது எங்கெனம் இயம்பல் வேண்டும். எல்லா இடத்துலையும் உயிர் வியாபகமாக இருக்கிறது அப்படின்னா இந்த ஐந்தவத்தையில ஏன் உயிர் படம், நனவு கனவு உறக்கம் பேரிறக்கம் உயிர் படங்களா நம்ம அடுத்து சிந்திக்க இருக்கிறோம். நனவை விட்டுருவோம், நனவாச்சு சாக்கரத்தில் இருக்க சாக்கரத்தில் எல்லா கருவிகளோட கூடியிருக்க நிலை. கனவு நிலையில பல கருவிகள் நம்ம பிரிந்திருக்கிறோம். உறக்கத்துக்கு போயிட்டா மூணே மூணு கருவியோடு தான் உயிர் இருக்கும், பேரிறக்கத்துக்கு போயிட்டா இன்னும் ரெண்டு கருவியோட இருக்கும். உயிர் படங்கள்ல உயிர் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த அஞ்சு அவத்தியிலலாம் அந்த வியாபகத்தன்மை என்னானது, வியாபகத்தன்மை என்னானது. இப்போ நம்ம உயிர் தானே, நமக்கு வியாபகத்தன்மை இருக்கா இருக்கா நமக்கு? இது இதை புரிந்து கொள்ள முடியுமா, ஏற்றுக்கொள்ளப்படி இருக்கா இல்லை இல்லையா? வங்கமார் புலன் ஒன்றொன்றா பார்த்திடல் பகரல் வேண்டும். உயிர் ஒன்று ஒன்றொன்றாக அறிகிறது ஐம்புலனை, ஒருங்கி அறிவதில்லை. ஒன்றொன்றாகத்தான் அறிய முடியும், மறந்து மறந்து அறியக்கூடியது உயிர். அப்போ உயிருக்கு நீங்க வியாபகத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் அவங்க நீங்க பதில் சொல்லுங்கன்னா அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. இங்கு எல்லாம் ஒளிந்தால் நிற்பது எங்கனம். இப்படி எல்லா வியாபகத்தன்மையும் வீட்டிலேருந்து போயிருச்சு அப்படின்னா அது எங்க போய் நிற்கும்? வியாபகமா இருந்தது நீங்க உடலுக்குள்ள வந்தாச்சு, அப்ப அந்த உயிர் எங்க போச்சு என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அடுத்த அது அதே பட்டாச்சாரியர்கள் இன்னும் விளக்குறாங்க, சுத்தமாம் ஆன்ம சித்தை துகளுடல் மறைத்தது என, அது எல்லாமே நல்லாதான் வியாபகமா தான் இருந்தது, ஆனா மாயையினோட தொடர்பு வந்ததுனால அந்த உயிர் தன்னுடைய வியாபகத்தை இழந்தது அப்படின்பது. சுத்தமாம் ஆன்ம சித்தை, உயிர் ரொம்ப சுத்தமா பரிசுத்தமா இருந்தது, துகளுடல் மறைத்தது என்னின், இந்த மாயையாகிய காரியம் வந்து மறைத்ததுனால. வைத்துராது உடற்கண் வாயில் கரணங்கள் வழியால் ஞானம் உத்துரும் பலம், அதனாலதான் அது வந்து இந்த கரணங்கள் வாயிலாக ஞானத்தை எல்லாம் பெறுகிறது. அப்புறம் சொல்றார், ஒத்துரும் மலம் அற்றாலும் உருமலம் வீடும் இன்றாம் பெத்தமும் அடையான் முத்தனாய் பிரகாசனான். அப்படி சொன்னீங்க அப்படின்னா சுத்தமாயிருந்த ஆன்மாவ மாயா வந்து பற்றிச்சு இல்லையா? மறுபடியும் இந்த உயிர் கருவி கரணங்கள் எல்லாம் பற்றி கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு பல பிறவிகள் எடுத்து ஞானத்தை பெற்று மறுபடியும் சுத்த நிலை அடைகிறது. ஏற்கனவே சுத்த நிலை இருந்த ஆன்மாதான மாயை போய் பற்றிச்சு, மறுபடி பற்றாதுன்னு என்ன 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 நம்பி எப்படி நீங்க உறுதி கொடுக்க உறுதிமொழி உறுதி தர முடியும்? உறுதி இல்லையே, ஏற்கனவே வந்ததுதானே இங்க வந்திருக்குது. பிறந்தவங்க இறப்பாங்க, மறுபடியும் இறக்க தானே போறாங்க. அப்போ முக்திங்கதே இல்லாம போயிடுமே, முக்திங்கதும் இல்லை பெத்த நிலையும் இல்லை, நீ சொல்றது வந்து எதுவுமே இல்லாத ஒரு நிலையை சென்று அடைந்து விடும். எனவே இது வந்து தவறு, அவன் முத்தனாவே ஆக முடியாது. ஏன்னா அவன் எப்ப ஒரு 100,000 வருஷம் பல பிறவிகள் எடுத்து முக்தி அடைஞ்சிருப்பான், அடுத்த நாளே மாயை வந்து மறுபடியும் அவனை பிடிச்சிரும், அவன் மறுபடி தூக்கத்திலேருந்து பிறவி எடுத்து வரணும். இந்த இந்த கருத்தும் வலுவுடையது. இப்படி பல்வேறு விதமான சமயத்தவர்கள் ஆன்மாவுக்கென்று அவர்கள் சமய சமயங்குரிய இலக்கணங்களை எல்லாம் நம்ம சிந்தித்து அதையெல்லாம் தவறு என்று நிறுவனம். நம்ம சைவ சமய சைவ சித்தாந்தத்தினுடைய ஆன்ம இலக்கணம் என்ன என்று சொல்றதுதான் அடுத்து வரக்கூடிய பாடல். நம்மளை பத்தி பிடிக்கிறோம், நம்ம எப்படி வந்தோம் எப்படி இருந்தோங்கிறது. அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம், அருவமின்றாய் வசித்திடவரும் வியாபியன்னும் வழக்கு உடையன் ஆகி, நசித்திடா ஞான செய்தி அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையன் ஆகி பசு என நிற்கும் ஆன்மா. ஆன்மா பசுத்துவம் உடையது. பசு அப்படின்னா அந்த பாசத்தை சார்ந்திருக்கக்கூடியது, பந்தித்து நிற்கிறது. அதனாலதான் ஆன்மாவுக்கு வந்து பசுத்துவம், பாசமாகி ஆணவமலத்தை அது சார்ந்து நின்றதுனாலே அதற்கு பசு என்று ஒரு பெயர் உண்டு. அது எப்படி என்றால், அசித்து அரு வியாபகம் போல, அசித்து நிறைந்த சடப்பொருள் அரு வியாபகம், அருவமாகிய வியாபகம் போல்னா இந்த இடத்துல மாயை என்று பொருள் கொள்ள வேண்டும். முப்பொருள் உண்மையில ஆணவம் கண்மம், முப்பொருள் உண்மையில பதி பசு பாசத்துல மாயை வந்து நம்ம மும்மலத்துல ஒரு மலமா வச்சிருக்கிறோம். அந்த மாயிலேருந்து உருவாத எல்லா உலகங்களும் சுத்த மாயை அசுத்தமாய பிரகிருதி மாயெல்லாம் நம்ம விரிவா சிந்தித்தோம். அந்த மாயை அருவ பொருள், அது அசித்து பொருள், அது வியாபகத்தன்மை உடையது. முப்பொருள் உண்ப மாயை பதி பசு மாயை இந்த மூன்றுக்குமே வந்து வியாபகத்தன்மை உண்டு, ஆனா வித்தியாசம் உண்டு. பதி சர்வ வியாபகம், சுவாமி எல்லா இடத்துலயும் இருப்பார், உயிரோடையும் கலந்திருப்பார் பாசத்தோடையும் கலந்திருப்பார், இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சொரூப நிலையில தனித்து இருப்பார் எல்லா தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டு. பதியினுடைய வியாபகம் சர்வ வியாபகம், மாயை வந்து பதியிடத்து அடங்கிய வியாபியம், அதை தாண்டி போகாது. பதியிடத்து அடங்கிய வியாபியம், பதியை போல் எல்லா இடத்துலயும் அது வியாபித்திருக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வியாபியம் தான் இருக்கும். அதுபோல பசு, பசு வந்து மாயையிடத்து அடங்கி அந்த வியாபியம் பசுவுக்கு என்பது போல இந்த உயிர் வியாபக பொருள் தான் அது அருவ பொருள். வசித்திடவரும் வியாபி என்னும் வழக்குடையன் ஆகிய அது வியாபக பொருள் தான், ஆனா சார்ந்ததன் வண்ணமாக மாறக்கூடியது. வசித்திடவரும்னா உயிர் சாரும் வண்ணமாக மாறக்கூடியது. இந்த ஒரு விளக்கம் நம்ம 1000 விளக்கம் சொல்லலாம் உயிரை பத்தி, இந்த ஒரு விளக்கமே போதும் புரிந்து கொள்வதற்கு. இந்த உயிர் வந்து சாரும் வண்ணமாக மாறிவிடும். எந்த பொருளை சார்ந்தோ அந்த பொருளாக இது மாறிவிடும். இப்ப இந்த உடம்பை சார்ந்திருக்கிற இந்த உயிர், இந்த உடம்பே நானும் மேங்கி நிற்குதா? அதான் அது உயிரோட கால். இப்ப நீங்க நல்லோரை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய பழக்கம் முழுவதும் சிவபூஜை செய்யறவங்க, பஞ்சாட்சர ஜபம் செய்யறவங்க, சிவஞானிகள், தான தர்மம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பெரியோர்கள், பெரிய பெரிய ஆச்சாரியார்கள், சிவாச்சாரியார்கள், எந்நேரமும் சிவன் கோயிலே வழிபாடு, ஆறு கால பூஜையும் தரிசனம் பண்றீங்க, தில்லையில காலையில சிவபூஜை, நித்திய பதிக பாராயணம், இப்படியே உங்க வாழ்க்கை இருந்தது அப்படின்னா கரணங்கள்லாம் சிவகரணமா ஆயிடும். எந்நேரமும் சிவசிந்தனை தான். எந்த பொருளை சார்ந்திருக்கிறோமோ அதன் போது அதன் பொருளாக நம்ம மாறிடுது. உயிரினுடைய ஒரு இயல்பு. கெட்டவங்க நம்மளை சுத்தி கெட்டவனா இருந்தா அப்படின்னா அவனுடைய சார்பு நமக்கு கண்டிப்பாக வரும். இது உயிருடைய இயல்பு. நம்ம எவ்வளவு பெரிய அடக்கமுடையவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஐம்பலன் அடக்கமுடையவங்களா இருந்தாலும் சரி, இந்த உயிருக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அந்த குணம் என்னது? சாரும் தன்மையாக மாறும். அதனாலதான் நம்ம என்னைக்குமே நம்மளை சுத்தி நல்லவங்களை வச்சுக்கணும். நல்லவங்களோட அதிக பழக்கத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். தீயோர் எடுத்து உலகியல் காரணங்களாக நம்ம பழக நேரிட்டாலும் தேவைக்கு எவ்வளவோ அவளை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மேல உறவு வைத்துக் கொள்ள கூடாது, விலகிடும். நல்லவங்களோட பழகம் நல்ல பழக்கம் வரும். நம்மளை சுத்தி கெட்டவங்களா இருந்தா அவங்களோட பழகி கொண்டு இருந்தோமே ஆனால் அந்த பழக்கம் தான் நமக்கு வரும். இந்த உயிர் வந்து சாரும் வண்ணமாக மாறக்கூடியது. எப்படி ஒரு நீரை வந்து நம்ம வெவ்வேறு நிறத்தை உடைய ஒரு கண்ணாடி டம்ளர்ல நீர் ஊத்துனா அது அந்தந்த நிறத்தை பெறுமோ, அதுபோல உயிர் சாரு வண்ணமா மாறிடும். இன்னும் வழக்கு உடையனாகி நசித்திடா ஞான செய்தி. நசித்திடா ஞான செய்தினா அறிவு இச்சை செயல். அழிவுறாத உயிர்க்கு இயல்பாவே இந்த உயிரோடு அறிவு இச்சை செயல் உண்டு. அறிவுடைய பொருள் அப்படின்னா அதுக்கு அறிவு இச்சை செயல் இருக்கும். நசித்திட அழியாத அறிவு இச்சை செய்தி அதுக்கு இருந்தது. அறிவு இச்சை செயல் அதனை அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையன் ஆகி. அறிவிச்சு செயல் இருந்தாலும் தான் ஆன்மா அறிவுடைய பொருள் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம அனாதியே எப்ப வந்தது எப்போ என்னைக்கு உயிர்ந்ததோ அன்னையிலிருந்து அனாதியே ஆணவமலத்தால மறைக்கப்பட்டு அந்த பசுத்துவத்தை உடையது ஆன்மா. இதுதான் ஆன்மாவுக்கு நாம் சொல்லக்கூடிய இலக்கணம். ஆன்மா அறிவப்பொருள், அது வியாபகத்தன்மை உண்டு, அது சாரும் வண்ணமாக மாறக்கூடியது, அதற்கு அறிவிச்சை செயல் உண்டு. இருந்தாலும் அந்த அறிவிச்ச செயல் அனாதிய கேவல நிலையில் ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டது. அது மறைக்கப்பட்டதுனால பாசவயப்பட்டது, அதனால பசுத்துவம் பெற்றது. எனவே அது பசு என்று அழைக்கப்படுகிறது. அதனால் பசுபதி நாதர், எல்லா பசுக்களுக்கும் ஒரே ஒரு பதி சிவபெருமான், அதான் பசுபதி நாதர். இதுதான் ஆன்ம சைவ சித்தாந்தம் கூறும் ஆன்ம இலக்கணம். நம்மளை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நம்முடைய பிறப்பு வந்து எல்லாருக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஏன் டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்குமே உண்டு இந்த பிறவியில். அதில் நம்ம வாழ்க்கை வந்து அங்கே தொடங்கினதல்ல. பல கோடி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னே நம்ம எத்தனையோ வருஷமாக பிறந்து இறந்து வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். நமக்கு இன்னும் பக்குவம் வராதனால இன்னும் இந்த பிரகிருதி மாயா பூணத்தில் பிறந்துக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு பக்குவம் வர்ற வர இன்னும் பிறந்து கொண்டே தான் இருப்போம், பல பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருப்போம் என்பது நம்ம சைவ சித்தாந்தத்தை தவிர உயிருங்க இந்த ஆன்ம விளக்க ஆன்ம இலக்கணம் வேற யாருமே எவ்வளவு சிறப்பாக நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில பெற்ற அனுபவம் பார்க்கும்போது வெளிநாடுகளுக்கு அடிக்கடி என்னுடைய பணி நிமித்தமாக போகும்போது அந்தந்த நாட்டில் போய் அவங்களோட பலகாலம் பல நாட்கள் இருந்து இருந்து பழகும்போது அவர்களுடைய குணம் அவர்களுடைய சார்பு எல்லாமே நமக்கு வந்துடும். இந்த மொழி பேசுறது முதற்கொண்டு அமெரிக்கர்கள்ட்ட பேசி 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 அந்த அவங்களுடைய சார்பு அவங்க பேசுற மாதிரியே நமக்கும் பேச்சு வந்துடும். வெளியில அந்த உயிர் வந்து சாரும் வண்ணமா மாறும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நீங்களே உங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கும் ஒரு இந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கும். அந்த மாதிரி அனுபவத்தை வந்து நீங்க வந்து கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். நம்ம இப்பெல்லாம் பண்ணியிருக்கோமே, இப்பெல்லாம் ஆயிருக்கு, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழமொழியில இதுலேருந்து வந்ததுதான் சாரும் வண்ணமா மாறுறதுதான். மாயையின் வயிற்றுள் மண்ணி வரும் செயல் ஞானம் இச்சை ஏயும் அக்கலாதி மூன்றால் ஏகதேசத்தில் ஏய்ந்து இங்கு ஆயும் முக்குணங்கள் அந்தக்கரணங்கள் ஆதியெல்லாம் காயம் பித்தங்கள் ஆகி கலந்து உடனிருக்கும் ஆன்மா. மாயாள் வயிற்று அப்படின்னே கூட ரெண்டாவது சூத்திரத்தில் நம்ம செஞ்சிருக்கிறோம். அதே சொற்றொடரை மீண்டும் அருள் சிவாச்சிய சுவாமி இங்கே இங்கேயும் கூறுகிறார். மாயினுடைய வயிற்று நம்ம மண்ணி வந்தோம். இப்போ முத முதல்ல இந்த ஆன்மா கேவல நிலையில் இருக்கும்போது சுவாமி இந்த ஆன்மாவுக்கு கொடுத்த முதல் தேகம் காரண சரீரமாகிய மாயை. ஒண்ணுமே இல்லாமல் இருந்த ஆன்மாவுக்கு முதல்ல காரண சரீரம் என்று ஒரு மாயை கொடுக்கிறார் சேர்த்து. அதுக்கப்புறம் அக்கல அறிவு மாயை வயிற்றுள் மண்ணி வரும் செயல் ஞானம் இச்சை ஏயும் அக்கலாதி முன்றால். அப்போ வந்து ஒரு கொஞ்சம் அந்த உயிர் வந்து ஒரு ஆனந்த நிலையை அடைகிறது. ஆனால் முழுமையாக அறிவிச்சு இதெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் காலம் நீதி கலைவித்தை அராகம் புருடன் கலாதின்னு சொல்றா பாருங்க, அக்கலாதி முன்றான்னு சொல்லும்போது இந்த கலாய தத்துவங்கள் அஸ்தமய போனத்தில் உள்ள அந்த ஏழு தத்துவத்தையும் சேர்த்த உடனே உயிர் ஏகதேசத்தில் ஏய்ந்து ஏகதேச அறிவு அப்போதான் வருது. அறிவு முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும், இச்சை செயல்பட ஆரம்பிக்கும். அந்த அறிவிச்சையின் வாயிலாக அது செயல்பட உயிரும் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஏகதேசத்தில் ஏய்ந்து இங்கு ஆயும் முக்குணங்கள் அந்த கரணங்கள் ஆதியெல்லாம். அடுத்து குணசரீரம். இப்போ கஞ்சுக சரீரம் பெற்ற உடனே காரண சரீரம் பெற்று கஞ்சுக சரீரம் பெற்று அடுத்து சாத்விகம் ராமசம் தாமதம் என்ற அந்த முக்குண சரீரத்தை பெற்று அந்த முக்குணங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கரணங்கள் 24 ஆன்ம தத்துவங்களை எல்லாம் கலந்து எல்லாம் காயம்னா உடம்பு, உடம்பெல்லாம் பெற்று அப்புறம் தூலதேகம் பஞ்சபூதத்தாலான இந்த புரியட்ட காயம் பெற்று அப்புறம் பஞ்சபூதத்தாலான தூலதேகத்தை பெற்று அப்போ அஞ்சு தேகம் காரண சரீரம் கஞ்சுக சரீரம் குணசரீரம் சூக்கும சரீரம் தூல சரீரம் அஞ்சு சட்டை நம்ம அணிந்திருக்கிறது. பெத்தங்கள் ஆகி கலந்துடன் இருக்குமா? பெத்தங்கள்னா இந்த பிறவி சகல நிலை. பெத்தங்கள்னா இந்த பிள்ளையை பெற்ற எடுத்தா அப்படிமாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கேருந்துன்னா இந்த சொல்லேருந்து மாதிரி வந்தது தான் பெத்த நிலை. அப்படின்னா சகல நிலையில பிறப்பிறப்புக்கு உட்படுறதுதான் சகல நிலை. அந்த பெத்தங்கள் ஆகி கலந்துடன் இருக்கும் ஆன்மா. ஸோ அப்பா ஆன்ம இலக்கணம் முதல்ல சொன்னோம், ஆன்மா வந்து அனாதிய பசுத்துவம் உடையது என்று சொன்னோம், வியாபகத்தன்மை உடையது என்று சொன்னோம், சாந்த வண்ணமாக மாறுவது என்று சிந்தித்தோம். அந்த ஆன்மா எப்படி உடலை பெற்றது என்பது எவ்வளவு அருமையாக வரிசையாக அருள் சிவாச்சிய சுவாமிகள் சொல்றாரு. இந்த 216 பாடல பாடும்போதே உங்களுக்கு கண்ணில் திரைப்படமாக ஓடணும். முதல்ல சுத்தமாயா போகணும், அங்கே அனந்தேஸ்வரர் மாயில சுத்தமாய ஒரு பகுதியை கலக்கின உடனே காரணமாய அஸ்தமாய உருவாகுது. அப்போதான் உயிருக்கு முதல்ல காரண சரீரம் கிடைக்குது. அஸ்தமாயிலேருந்து உருவாகக்கூடிய மீதி ஆறு தத்துவங்கள் மாயோட சேர்த்து ஒரு ஆறு தத்துவங்கள் மொத்தம் ஏழு. அது கஞ்சுக சரீரமாகுது, உயிருக்கு அறிவிச்சை செயல்பட அறிவிச்சை செய்யலாம் வருது. அதுக்கப்புறம் அஸ்தமாய போனத்தில் ஒரு பகுதியை ஸ்ரீகண்ட ருத்திர அனந்தேஸ்வரோட ஆணையும் கொண்டு அவர் அதிட்டிக்க அடுத்து பிரகிருதி மாயா போனம் உருவாகுது. பிரகிருதி மாயிலேருந்து முக்குணம் உருவாகுது, முக்குணத்திலேருந்து குணசரீரம் ஆன்மாவுக்கு வருகிறது. அந்த குணசரீரத்தை பெற்றவன குணசரீரத்திலேருந்து வரக்கூடிய அடுத்து அந்த புரியட்ட காயம் அந்த கரணங்கள் சித்தம் நீங்களாக மூன்று அந்த கரணமும் சூக்கும தன்மாத்திரைகள் சூக்கும பூதம் ஐந்தும் ஓசை ஒரு ஒளி சுவை நாட்டம் இது சேர்ந்த உடனே அது வந்து சூக்கும தேகமாகுது. அதுக்கப்புறம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தால் வந்த தூர தேகம். இப்படியே ஒண்ணுமே இல்லாமல் இருந்த நம்ம இன்னைக்கு இவ்வளவு இப்படி வந்திருக்கோம் அப்படின்னா இந்த நிலையில தான் கலந்து உடன் நிற்கும் ஆன்மா. சூக்கும தேகியாகி தூல ரூபத்தின் மண்ணி சாக்கிரம் முதலாயுள்ள அவத்தையுள் தங்கி எங்கும் போக்குடு வரவுமெல்லாம் புரிந்து புண்ணியங்கள் பாவம் ஆக்கியும் பலங்களெல்லாம் அருந்தி நிற்கும் ஆன்மா. இப்ப ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னா சூக்கும தேகத்தை பெற்று அதன் வாயிலாக தூலதேகத்தை அடைந்து ஐந்தவத்தை நனவு கனவு உறக்கம் பேரர்க்கம் உயிர்ப்படங்கள் என்ற இந்த ஐந்து அவத்தையிலே தங்கியிருந்து போக்கு வரவு பிறப்பு இறப்பிலே உட்பட்டு எல்லாம் புரிந்து புண்ணிய பாவமாக்கியும் இதமகிதங்களை அத ஆன்மா செய்த இதமகிதத்தின்படி வினைகளை ஈட்டி அந்த வினைகளை அனுபவிப்பதற்கு பல பிறப்புகள் எடுத்து பிறப்பெடுப்பதற்கு வந்த அந்த பிறப்பில் மேலும் பல ஆகாமிய வினைகளை ஈட்டி இப்படி ஈட்டி 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 பிறந்திறந்து ஆன்மா இந்த வினைப்பலனை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் ஆன்மாவுடைய நிலை. அடுத்த பாடல்ல இந்த ஆன்மா கொண்ட ஐந்து வகை தேகத்தை கூறுகிறார். மறுவு ஆனந்தம் விஞ்ஞானம் மனோ பிராணன் அன்னமயம் உருவாம் தன்மையுண்டாய் முன் ஒன்றுக்கு ஒன்று சுக்குவமாய் வருமாம் அன்னமயம் பற்றி மாயை முதற்காரணமாகும். அருவாய் ஆன்மா ஐங்கோசத்து ஆற்புண்டு அவற்றின் அகம்புறமாம். கோசம் அப்படின்னாலே உடல், ஐந்து வகை உடல் ஆன்மாவுக்கு உண்டு. இப்போ நம்ம சிந்தித்தோம், அதற்கு நம்ம சித்தாந்த கலைச்சல் இப்படி எப்படி சொல்கிறாருன்னா, ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம். முதல்ல நம்ம சிந்தித்தோம் இல்லையா, காரண சரீரம் முதல்ல அந்த உயிருக்கு ஒரு மாயை என்ற தொடர்பு ஏற்பட்ட உடனே ஒரு சிறிய ஆனந்தம் ஏற்படும் அந்த உயிருக்கு. ஆனந்தம்னா என்னென்ன, முதல்ல அதுதான் அந்த ஆனந்தம், அதுதான் ஆனந்தமய கோஷம். அந்த காரண சரீரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆனந்தமய கோஷம்னு சொல்றோம். அடுத்து கஞ்சுக சரீரம், வித்யா தத்துவத்தில் உள்ள தத்துவங்களை பெற்றதுக்கப்புறம் உயிருக்கு கஞ்சுக சரீரம் கிடைக்குது, அது வந்து விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம், ஏன் விஞ்ஞானம்னா அறிவு, உயிருக்கு அறிவு இச்சை செயல் முதல் முதல்ல அப்போதான் செயல்பட ஆரம்பிக்குது, கஞ்சுக சரீரம் பெற்றதுக்கப்புறம் தான். அதனால் விஞ்ஞானமய கோஷம். மூன்றாவது தேகம் என்னது, குணசரீரம். குணசரீரம் வந்து அந்த கரணங்களாகிய மனம் புத்தி ஆங்காரத்தை எல்லாம் உடையது, அதனால மனோன்மய கோஷம். அடுத்தது சூக்கும சரீரம். சூக்கும சரீரம் பஞ்சபூதத்தினுடைய ஐந்து தன்மாத்திரைகள் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் சித்தம் நீங்களாக மீதி மூன்று அந்த கரணங்களையும் சேர்த்து புரியட்ட காயம். இந்த சூக்கும சரீரம்தான் பிராணனை பற்றி இருக்கும். இந்த சூக்கும சரீரம் இந்த உடலோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பிராணன் தேவை, சுவாசிக்கணும். மூச்சுத்திணறி இறந்தார் அப்படிங்காங்க இல்லையா, அவ அந்த நம்ம இந்த தூல தேகம் இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும், அன்னம் வேணும். அதான் அடுத்து சொல்றார் அன்னமய அன்னமய கோஷம். இப்போ நம்ம பார்க்குற இந்த தூல தேகம் அன்னமய கோஷம், சாப்பாடு சாப்பிட்டாதான் இந்த உடல் வளரும், இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிடலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் மெலிந்து 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 அப்படியே உயிர் பிரிஞ்சிடும். இந்த தூல தேகத்துக்கு எப்படி அன்னம் தேவையோ அதே போல சூக்கும தேகத்துக்கு பிராணன் தேவை, சூக்கும தேகத்துக்கு பிராணன் தேவை. இந்த ஐந்து கோஷங்களிலும் இருந்து உயிர் போக்குவரவு செய்யும், போக்குவரவு செய்யும். இந்த உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ அன்னமய கோஷத்தில் இருக்கோம். இப்போ மற்ற கோஷங்களும் இல்லாமலாம் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று சுக்குவமாக உள்ளே இருக்கிறது. அதான் கூறுகிறாருங்க, முன் ஒன்றுக்கு ஒன்று சுக்குவமாக வரும். தூல தேகத்தை பார்க்கும்போது அதை விட சுக்குவமாக இருக்கும் சுக்கும தேகம். சுக்கும தேகத்தை விட ரொம்ப சுக்கமாக இருக்கக்கூடியது மனோன்மய கோஷம், அங்கே குணசரீரம். அந்த குணசரீரத்துக்கும் சுக்கமாக இருக்கக்கூடியது கஞ்சுக சரீரம். கஞ்சுக சரீரத்துக்கும் அதிசுக்கமாக இருக்கக்கூடியது காரண சரீரம். அந்த காரண சரீரத்துக்கும் அப்பாற்பட்டது ஆன்மா. இப்போ நம்ம இவ்வளோ விருப்பப்படுறோம், என்னெல்லாமோ எவ்வளோ ஆசாபாசங்கள் எவ்வளோ தேவைகள் என்னெல்லாமோ செய்கிறோம், இந்த ஆன்மா இத்தனை தேகங்களையும் பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசன் அமைச்சர்கள் தன்னுடைய படைக்கலன்களையும் ஏவி எப்படி தன்னுடைய காரியத்தை சாய்த்து கொள்வானோ அதுபோல ஆன்மா இந்த பஞ்ச கோஷங்களில் வாழ்ந்து போக்குவரவு புரிந்து கர்ம பலங்களை அனுபவிக்கிறது. இந்த பஞ்ச கோஷங்களில் ஆன்மா எவ்வாறு இந்த கருவிகள் எல்லாம் தொழில்படுது அப்படிங்கிறத அருமையான அடுத்த பாடலில் சொல்றார், அற்புதமான எடுத்துக்காட்டுகள். தோற்பாவை கூத்தும் தொல்லை மரப்பாவை இயக்கமும் சீர் தேர்ப்பாரின் செலவும் வேறாய் செலுத்துவோர் செய்திதானும் பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போலும் ஆர்ப்பாய காயம் தன்னை ஆன்மா நின்று ஆட்டுமாறே. என் உடல் பொறி பிராணன் கரணம் என் உணர்வு என்றக்கால் தன்னின் வேறாகும். நீ என் தன்மனை என்றையெல்லாம் நின்னின் வேறாகும். என்னின் நீங்கிடா இவை இங்கு என்னின் உன்னின்னாகும் நீயாம் உயிர்மகிர் உகவும் காண்டி. இப்போ நம்ம சொன்ன சித்தித்த ஐந்து வகை கோஷங்கள் இவை எல்லாமே அந்தந்த கலா தத்துவங்கள், இன்னும் பல்வேறு தத்துவ தாத்துவங்களும் அவருடைய கலவைதான். 60 தாத்துவிகம், 36 தத்துவம். இப்போ இது என் உடல் என் பொறி என் புராணன் என் கரணன் சொல்லும்போது உயிர் வேறு உடல் வேறுன்னு நம்ம சிந்தித்தோம் இல்லையா. என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய நகை, என்னுடைய மகள், என்னுடைய பணம், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது நீ வேற அந்த பொருள் வேறங்கிறது ரொம்ப தெளிவாக புலப்படுகிறது. அப்போ இதுக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருது. நீ சொல்றதெல்லாம் சரிதான், வீடு வேற, நான் வேற, கார் வேற, நான் வேற, என் பணம் வேற, நான் வேற. இப்போ அதெல்லாம் நான் வெளியே பார்க்குறேன். இப்போ என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய கண்ணுன்னு சொல்றது எப்படி நீங்க நான் வேற, என்னுடைய கை வேற, என்னுடைய கால் வேற, நீங்க நம்ம சிந்திக்க யோசிக்க முடியும். புரியலையே அப்படின்றான். தடை வருது. என்னை விட்டு அது நீங்கிறது இல்லையே, அப்ப நான் அது என்னதுன்னு சொல்லும்போது அதுவும் என்னுடையது தானே. என் தலை வலிக்கு, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குன்னு சொன்னாலும் அது நீங்க எப்படி என்னோட காரு, என்னோட வீடு சொன்னதோட ஓமையா பாக்குறீங்க? அதுக்கு வேற நான் இருக்கேன் எனக்கு தெரியுது, ஆனா இதுக்கு வேற நான் இல்லையே. இந்த கை தானே நான், இந்த கால் தானே நான். ஒரு கேள்வி வருது. என்னின் நீங்கிடா இவை இங்கு என்னின், உன்னின் ஆகும் நீயாம் உயிர் மகிர் உகவும் காண்டி. இந்த கையில் உள்ள நகங்கள் உன் கண்ணார பார்க்குற, வளர்ந்து வளர்ந்து நாமளே வெட்டி துற போட்டுரும். நம்ம தலையில் உள்ள அந்த முடி வளர வளர நம்ம அதுவாக உதிர்ந்து போகுது. நாமளும் அப்பப்போ போய் சரி பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம், அதுவும் அப்பப்போ விழுந்து போயிடுது. எது என்னுடைய முடின்னு சொன்னது, உன்னுடைய முடி எப்படி ஒன்று ஒன்றா விட்டு போகுதோ, உன்னுடைய நகம் எப்படி ஒன்றை விட்டு போகுதோ, அந்த நகமும் முடியும் எதை ஆதாரமாக பற்றி இருக்கிறோ அதுவும் உன்னை விட்டு போயிடும் ஒரு நாள். அதை வைத்து நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த உலகம் தோன்றி நின்றாலையும் நம்ம முன்னே நிறுவனம், உலகம் தோன்றி நின்றழிந்து யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அவையவை போகக்கூடிய இந்த உலகம், உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் தோன்றி நின்று அழிகிறதை வைத்து இந்த உலகமே தோன்றி நின்று விடுங்க என்று நம்ம நிறுவனம். அதுபோல மற்ற பொருட்கள், வீடு, காரு, பங்களாவெல்லாம் உயிர் வேறு, அது வேறுன்னு பிரிப்பது ரொம்ப எளிது. ஆனால் நம்ம உடம்போடே நாமளாக உயிரே என்று எண்ணக்கூடிய அளவு இருக்கக்கூடிய இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி எப்படி பிரித்து பார்க்கணும் என்றால், இந்த முடியும் நகமும் உதிர்வது போல அதுவும் ஒரு நாள் உன்னை விட்டு உதிர்ந்து விடும் என்று கூறுகிறார். அப்போ என்ன செய்தி அப்படின்னா, இந்த பஞ்ச கோஷங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பது ஆன்மா.